முழுமையாக தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவு செய்து நம்முடைய நாட்டத்தை பூர்த்தி செய்து நம்முடைய இந்த முயற்சியை நம்முடைய மறுமை வெற்றிக்கு காரணமாக ஆக்கி அருள்வானாக என்ற துவா சிதனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சொன்னேன், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் விட்டு சென்ற பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து பார்க்கின்றார்கள். மக்காவிலே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்று, அதிர்ச்சி என்று சொல்வதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி. என்னவென்றால், இவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணமாகி இருந்தது. நேராத்தனுடைய மகனுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். மகன் இல்லை, தன்னுடைய மருமகளிடத்திலே கேட்கின்றார்கள், கைஃபாகளுக்கும் உங்களுடைய வீடு எப்படி இருக்கின்றது, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கின்றதா, அல்லது ஏதாவது கஷ்டங்கள் குறைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அந்த அம்மா, எப்படா யாராவது வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருந்த மாதிரி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதை ஏன் கேட்கறீங்க, அது இல்லை இது இல்லை, தண்ணி இருந்தா உப்பு இல்லை, உப்பு இருந்தா தண்ணி இல்லை, கறி இருந்தா காய்கறி இல்லை, காய்கறி இருந்தா கறி இல்லை, அரிசி இருந்தா பருப்பு இல்லை, பருப்பு இருந்தா அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மாக்கு யாரும் தெரியல, வந்தத்தினுடைய மாமனாரும் சொல்லி அந்த அம்மாக்கு தெரியல, தெரியாம அது பாட்டு புலம்பி தள்ளிடுச்சு. தள்ளின உடனே அதர்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, உன்னுடைய கணவர் வந்தார்ண்டா, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்தாருன்னு சொல்லு. சரி சரி, நீங்க வந்த காரியத்தை என்னென்ன கேட்கல, நானே நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன், அவருக்கு ஏதாவது செய்ய சொல்லணுமா அப்படிங்கும் போது அதர்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் வந்தாருண்டா, வீட்டு தலைவாசலை மாத்த சொல்லு அப்படின்னு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்த உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ ஒரு பெரியவர் வந்தார் உங்களை தேடி. என்ன சொன்னாரு, இந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு, நான் உள்ள வீட்டில் உள்ள விவரங்களை சொன்னேன், அவர் வீடு தலைவாசலை மாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே சொன்னாரு, சரி போ, உன்னை தலாக்கு விட்டேன் அப்படின்ட்டாங்க. வீட்டு தலைவாசல் என்பது ஒரு பெண்மணியை, வீட்டு மனைவியை குறிக்கும். நீ ஒரு மனைவியாக இருப்பதற்கு தகுதி இல்லாத பெண்ணு, அதனால உன்னை தலாக்கு விடணும்னு சொல்லி தலாக்கு விட்டாங்க. இது கொஞ்ச நாளும் போயிடுச்சு. திரும்ப இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில நாட்கள் வந்து கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தா வேறொரு பெண் இருக்கிறாங்க வீட்டில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மகன் நம்ம சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த அம்மாட கேட்டாங்க, உங்க வீடு எப்படிமா இருக்குது, வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ஆ, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் வீட்டில் நல்ல அருமையான உணவு இருக்குது, என் கணவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு, அன்பா இருக்காரு, நல்லபடியாக எங்களை கவனிச்சுக்கிறாரு என்று அந்த பெண் தன்னுடைய கணவனை பற்றி உள்ளதை விட கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்து சொன்னாங்க. உடனே அதர்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பாரக்கல்லாஹு ஃபி மாயிக்கும் வ லஹ்மிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தண்ணீரிலும் உங்களுடைய இறைச்சியிலும் பரக்க செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் வந்தாருண்டா, அவங்கள்ட்ட தலைவாசல் சரியா இருக்குதா, அப்படியே வைக்கணுமான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அம்மையாரே கடைசியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து மனைவியா இருக்கிறாங்க. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க, ஒரு பொண்ணு புருஷனை பத்தி குறை பண்ண சொன்னா உடனே தலாக்கு விட்டுறதா? இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு குடும்பம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன அப்படின்னு சொன்னா, உன்ன லிபாசுல்லக்கும் வந்தும் லிபாசுல்லகன், ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இவர் அவருக்கு, இவர் அந்த பெண்ணுக்கு ஆடையாக இருக்க வேண்டும், அந்த பெண் இவருக்கு ஆடையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஆடைண்டா, ஆடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும், அவனுக்கு சமுதாயத்தில் கண்ணியத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், இஸ்ஸத்தை கொடுக்கும், சமுதாயத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் இருக்க வேண்டும் கணவனுக்கு, அதே மாதிரி ஒரு கணவன் இருக்க வேண்டும் பெண்ணுக்கு, மனைவிக்கு. அப்பதான் குடும்பம் இருக்க சந்தோஷமா இருக்கும். யாரோ கேட்கிறாங்கிறதுக்காக பாக்குறவங்களை பூரா தான் கணவனை பத்தி குறையே சொல்லி தள்ளுறது, குறையே இருக்கணும் கணவன்ட்ட, மிஸ்டேக்கே இருக்கட்டும், அதை பாக்குறவங்க பூரா புலம்புறது குறை சொல்றது, அது ஏன் கேட்கிறேன் வீட்டுக்காரன் ஒரே வீணா போனவன் அவன் கடிக்க மாரடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது. அவனை கேட்டா அதை ஏன் கேட்கறீங்க, என்ன பாவம் பண்ணணும், அந்த கர்மத்தை பிடிச்சி ஏன் தலையை கெடுத்து வச்சிருக்கிறாங்க, இவன் புலம்ப ஆரம்பிச்சிட வேண்டியது. தவறுகள், குறைகள், பிரச்சனைகள், மிஸ்டேக்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அதை பறைசாற்றக்கூடாது. ஒருவர் மற்றவருடைய குறைகளுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த பெண்மணி மாற்றமாக இருக்கிறதுனால இவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காதுங்கிறதுனால ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு போறாங்க. இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுடைய ஒரு முக்கியமான தலைவராக, கண்ணியமிக்க தலைவராக மக்களால் கருதப்படுகின்றார்கள். கொஞ்ச நாட்கு காபத்துல்லா இருக்கிறதுனால மக்கள், வெளியூர் மக்கள் தேடி வர்றாங்க, காபத்துல்லா தவாப் செய்யறாங்க, இபாத செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில அன்னை ஹாஜராமையார் வஃத் ஆகிறார்கள். அவர்கள் மட்டும் காபத்துல்லா பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் அன்னை ஹாஜராமையார் இன்னைக்கு காபத்துல்லா பதில் ஹத்தீம் இருக்குது பாருங்க, ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயில் சொல்லுவாங்க, அந்த ஹத்தீம் அந்த ரவுண்ட் ஆகுது இல்லையா, அந்த யூ ஷேப்புக்கு பக்கத்துல தான் அன்னை ஹாஜராமையார் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. ஹயர் அங்கேயே அன்னை ஹாஜராமையார் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அப்படியே தொடர்கின்றது. இந்த நிலையிலே சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக அப்படியே அவருடைய கூட்டத்தார் தொடர்ந்து வருகின்றார்கள், வாழ்ந்து வருகின்றார்கள். அதில் இரண்டு கோத்திரத்தார் பிரபலமாக இருக்கிறாங்க, மஹ்சூமி கோத்திரத்தார் ஒரு கூட்டமும், ஜுருஹும் கோத்திரத்தார் இருக்கிறாங்க. இந்த ஜுருஹும் கோத்திரத்தார் மஹ்சூமி கோத்திரத்தார்ல வந்தவங்க பனு ஹுசாஆ என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள். இந்த பனு ஹுசாஆக்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ரெண்டாவது மனைவி இருக்காங்க பாருங்க, இஸ்மாயில் ரெண்டாவது மனைவி அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான் பனு ஹுசாஆ கோத்திரத்தார்கள். இந்த பனு ஹுசாஆக்கள் மக்கால ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மக்கத்து மக்களை எல்லாம் இவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க, இவங்க தான் வந்து ஆளும் வர்க்கமாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பனு ஹுசாஆக்கள்ல ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் உள்ளவங்க ஆட்சி தந்துட்டு இடத்துல இடையில குசை பின் கிலாப் அப்படின்னு ஒரு மனிதர், இவருக்கு இவருடைய தந்தை, இவருடைய ஃபேமிலி, இவருடைய பேக்ரவுண்டு, இவருடைய மூதாதையர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது, பெரிய ஒரு கண்ணியமான குடும்ப சந்தை அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆள் திறமை, புத்திசாலி, சரியான புத்திசாலி, குசை பின் கிலாப். இவருடைய தந்தை சின்ன வயசுல இறந்துடுறாரு. அப்ப இந்த குசை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரபு மக்களுக்கு மத்தியிலும் சரி வேற இடத்துலயும் சரி நல்ல கோத்திரத்தோடு தொடர்பு இருந்தாதான் சமுதாயத்தில் மரியாதை இருக்கும். ஆனா நமக்கு கோத்திரம் கிடையாது, மன்னம் கிடையாது, அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கணும்னு சொன்னா ஏதாவது நல்ல கோத்திரத்தில் சம்மதம் பண்ணிக்கணும். நல்ல கோத்திரத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கோத்திரத்து மாப்பிள அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கிடைச்சுன்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த பனு ஹுசாஆக்கள் கோத்திரத்துடைய ஒரு பெண், பனு ஹுசாஆக்களுடைய தலைவர் ஹுலைல் என்பவருடைய பெண் மனை, அவருடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இந்த குசை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சொல்ல புரியுதுங்களா, இந்த குசையில என்ன ஹீரோ ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி யாரும் ஆட்சி பண்ணாங்க, இந்த குசை தான் முக்கியமான தலைவர். ஆனா இவர் என்னண்டாக்கா பனு ஹுசா கோத்திரத்தை சார்ந்தவர் இல்ல, ஆனா திறமசாலி, அறிவாளி, நல்ல கிரிமினல் மூளை. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்ம தலை தூக்கணும்னு சொன்னா பனு ஹுசாக்கள் ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லி பனு ஹுசாக்களுடைய தலைவர் ஹுலைலுடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இவர் கல்யாணம் முடிச்சார். கல்யாணம் முடிச்ச உடனே இந்த சூழ்நிலையில அவங்களுடைய அந்த குசையுடைய மூதாதையர், தந்தை இல்ல, அவருக்கு மூதாதையர் ஒத்துருக்காரு, அவர் யார் அப்படின்னா அம்ருபுல் லுஹை, ஹுசாக்கல்ல உள்ளவர் அம்ருபுல் லுஹை. இந்த அம்ருபுல் லுஹை கொஞ்சம் இந்த நேமு பேரு இந்த தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக என்று வரணும். கொஞ்சம் அப்படி இப்படி பாத்தீங்க பேர் மறந்து போயிடும். என்னடா இது நம்ம எங்க இருந்தாரு அது எங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு நான் உங்களை விட்டு போயிடுவேன். இன்ஜினை விட்டு கலந்த டப்பா மாதிரி ரோட்ல நிக்கிறேன் தனியா, அவன் சேர்றது ரொம்ப லேட் ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்ப இந்த ஹுசா பனு ஹுசா கோத்திரத்தா இருக்காரு பாருங்க, இந்த ஹுலைல் யாரு, இந்த குசையுடைய மாமனார், குசை பொண்ணு எடுத்தார்ல இந்த மாமனார், அந்த ஹுலைலுடைய மூதாதையர்ல உள்ளது அம்ரு இப்னு லுஹைன்னு ஒரு ஆளு. இந்த அம்ரு இப்னு லுஹை இவர் யார் அப்படின்னு சொன்னா, இவர் நல்ல இபாதத்தாளி. இவர் வந்து மக்கத்து குறைசிகள்ல ரொம்ப இபாதத்தாளி, ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாம் ரொம்ப அவரை ரொம்ப பேணி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இவரை, ரொம்ப இபாதத்தான மனுஷன் சொல்லி. ஆனா இவனை வச்சு இந்த அம்ரு இப்னு லுஹையை வச்சு ஷைத்தான் எப்படி மக்கள் வெளியிருக்க ஆரம்பிச்சாண்டா, இந்த அம்ரு இப்னு லுஹை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த மார்க்கத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஷைத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறான். ஷாம் தேசங்கிறது வந்து இன்றைய சிரியா, டெமாஸ்கஸ் சொல்றோம் இல்லையா, இன்றைய சிரியா. அது இப்ப சமீபத்தில் கூட அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மிடில் ஈஸ்ட் ஷாமுக்கு என்ன பண்றாரு, இவர் வியாபாரத்துக்கு போறாரு. வியாபாரத்துக்கு போகும்போது அந்த ஷாம் தேசத்திலிருந்து ஹுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிலை, ஒரு சாமி சிலை, அந்த மக்களை பார்க்கிறாரு. அந்த ஊர் மக்கள் பூரா அந்த ஹுபல் சிலையை வணங்குறாங்க. இதுவரை இவர் வந்து சிலையில சிலை வணக்கம் கிடையாது, மக்கத்து மக்கள்கிட்டயும் சிலை கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கற்றுத்தந்த அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷாமுக்கு போய் பானை பார்த்த இந்த அம்ரு இப்னு லுஹை இவன் என்ன பண்றான், பரவாயில்லையே இந்த ஹுபல் சிலையை மக்கள் வணங்குறது நல்லதான இருக்குது, ஏன்னா இவங்க தப்பா செய்வாங்களா, ஏன்னா ஷாம் தேசத்திலேயே நிறைய நபிமார்கள் வந்த பூமி, அது சிரியா தேசம் இருக்குது, நிறைய நபிமார்கள் வந்த பூமி. அப்ப நிறைய நபிமார்கள் வந்த பூமி, இங்க போய் மக்கள் தப்பு செய்வாங்களா அப்படின்னு இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி இந்த அம்ரு இப்னு லுஹை என்ன பண்ணிடுறாரு, அந்த ஹுபல் சிலையை வணங்க ஆரம்பிச்சாரு. எங்க ஷாம் தேசத்துல திருவாரூர் ஊருக்கு வரும்பொழுது அவரும் ஒரு பெரிய சிலை வாங்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து ஊர்ல நிறுவனதுனால இங்க என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, மக்கத்து மக்கள்லாம் ஆல்ரெடி ஒரு ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. என்ன மரியாதை, ரொம்ப இபாதத்தாளி, இவர் அஜர்த்து ஏசிஞ்சா நல்லதான் செய்வாரு, ஏசிஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா. அந்த நம்பிக்கையின்படி மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இவர் வணங்கக்கூடிய அந்த சிலையை வணங்க ஆரம்பிச்சாங்க. மக்கத்து பரிசுத்த பூமியிலே முதன் முதலாக சிலை வணக்கத்தை கொண்டு வந்தது இந்த அம்ரு இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய இந்த பனு குசா கோத்திரத்தை சார்ந்தவன் தான் இவன். அது மட்டும் இல்ல, இவன் நல்ல திறமசாலையும் கூட. இவன் தான் என்ன பண்ணா, அரபு மக்கள் எல்லாமே மக்கத்து மக்களை பொறுத்தவரையிலும் எல்லாருமே வியாபாரிகள். மதினத்து மக்கள் தான் யாரு, விவசாயம் பண்றவங்க. மதினத்து மக்கள் விவசாயம் பண்றவங்க, மக்கத்து மக்கள் எல்லாமே வியாபாரிகள். இவங்களுக்கு என்ன பண்றது, எப்ப எங்க வியாபாரத்துக்கு போறதுன்னு தெரியாது. வியாபாரம் செய்ய ஆர்வம் இருக்கு, திறமை இருக்குது, ஆனா அந்த பயண தூரங்களை பத்தி அவங்களுக்கு சரியான தெளிவான அறிவு இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஊருக்கு வியாபாரத்துக்கு போக அங்கே கடுமையான வெயிலா இருக்கும், வெயில மாட்டி செத்து போடுவாங்க. இன்னொரு ஊருக்கு போவாங்க, அங்க போய் கடுமையான குளிரா இருக்கும், குளிரை சமாளிக்க முடியாது, குளிர்ல மாட்டி செத்து போயிடுவாங்க. இப்படி இந்த மக்கத்து குறைசிகள் எந்த நேரத்தில் எந்த சீசன்ல எந்த நாட்டுக்கு போனோம், குளிர்காலத்தில் எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனோம், கோடை காலத்தில் எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனோம், என்னென்ன பொருளை எந்தெந்த சீசன் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு அந்த சீசனை பற்றிய விவரம் இருந்தா, விவரம் இல்லாமல் இருந்த மக்களுக்கு முதன் முதலாக இவர் இந்த அம்ரு இப்னு லுஹை இருக்கார் பாருங்க, இந்த பனு குசா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணா, முதல் முதல்ல கோடை காலத்திற்கென்று ஒரு பாதையையும் குளிர்காலத்திற்கென்று ஒரு வியாபார பாதையும் அமைத்துக் கொடுத்தார். அந்த வியாபார பாதையை தான் மக்கத்து குறைசிகள் காலா காலத்து ரசூலா காலம் பின்பற்றி இருந்தாங்க. இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாயி வஸ்ஸைஃப். அதாவது குரைஷிகளுடைய வியாபாரத்தை, குரைஷிகளுடைய வியாபார ஸ்டைலை எப்படி அல்லாஹ் அமைச்சு கொடுத்தா, ரிஹ்லத் அஷ்ஷிதா வஸ்ஸைஃப், குளிர் காலத்திற்கு ஏற்றவாறும் கோடை காலத்திற்கு ஏற்றவாறும் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சமீபத்தில் நான் ஷாம் தேசம் போயிருந்தேன். ஷாம் தேசத்தில் அங்க சிரியா போயிருக்கும் பொழுது மஸ்ஜிதே உமவியா மிக பிரபலமான பள்ளிவாசல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாளுடைய இறுதியிலே அதாவது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்க பூமிக்கு இறங்கக்கூடிய வெள்ளை மினாரா அந்த பல்லு தான் இருக்குது. அங்கதான் ஈசா அலைஹி ஸலாம் இறங்குவாங்க. மஹதி அலைஹி ஸலாம் வந்து போய் ஃபஜ்ர் தொழுகை, அந்த மஹதி அலைஹி ஸலாம் வர்றதெல்லாம் போன வருஷம் உங்களுக்கு சொன்னேன், மஹதி அலைஹி ஸலாம் போய் தொழுகை ஃபஜ்ர் தொழுகைக்கு போவாங்க. ஈசா அலைஹி ஸலாம் வந்து இறங்கி ஒது செஞ்சு தண்ணி தொடுத்துட்டு உள்ள வருவாங்க பள்ளி உள்ள. மஹதி அலைஹி ஸலாம் வந்து ஈசா அலைஹி ஸலாத்தை ஃபஜ்ர் தொழுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹி ஸலாம் இல்ல இல்ல நீங்க தான் அமீர், நீங்க தான் தொழுவீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறு போன சொல்லிருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கும் பள்ளி மஸ்ஜித் உமவியா, அந்த பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம் ஷாம் தேசத்தை இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அங்கே அந்த பள்ளிக்கு முன்பாக மெயின் ரோட்ல இருந்து இறங்கி பள்ளிக்கு போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு பெரிய கடைவீதி, பெரிய கடைவீதி, எல்லா வித்தியாச வித்தியாசமான பொருட்கள், நவீன பொருட்கள். அந்த கடைவீதியில் நின்னீங்கன்னா நீங்க ஒரு 4 புறம் இருந்தாலும் அந்த கடைவீதி சுத்தி பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய கடைவீதி. அப்பதான் அங்க நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது, அப்ப நாங்க கூட வந்தவங்க சொன்னோம், இந்த கடைவீதி இருக்குது, இது சாதாரண பஜார் இல்ல, குறைசிகள் காலத்துல வியாபாரத்திற்காக அவர்கள் குளிர்காலத்துக்கு தேர்ந்தெடுத்த ஊர் வந்து ஷாம் தேசம் தான், சிரியா தான். அப்படி குளிர்காலத்துக்காண்டி வரும்பொழுது அந்த குறைசிகள் அமைத்த கடைவீதி தான் இன்னைக்கு வந்து மஸ்ஜித் உமவியாவுக்கு முன்னாடி பெரிய கடைவீதியாக, சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள பெரிய கடைவீதியாக இன்னைக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி குளிர்காலத்துக்கு ஏற்றவாறு சிரியா தேசத்துக்கு ஷாம் தேசத்திற்கும், கோடை காலத்துக்கு ஏற்றவாறு யமன் தேசத்திற்கும் இந்த வியாபார திட்டத்தை முதல் முதல் அமைச்சர் யாரு, இந்த அம்ர் பின் லுஹை. அப்ப இவன் தான் என்ன பண்ணிடும் சொன்னா, இந்த அம்ர் பின் லுஹை வந்து முதல் முதல்ல மக்காவுக்குள்ள சிலை வழக்கத்தை கொண்டு வர்றான். அது மட்டும் இல்ல, இவன் தான் முதல் முதல்ல ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை சிலைகளுக்கு அறுத்து பலியிடக்கூடிய கலாச்சாரத்தை இவன் தான் உருவாக்குறான். ஆடு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கும் இல்லையா, இந்த குர்பானி சிலைகளுக்காண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை இவன் தான் கொண்டு வர்றான். அப்ப மக்காவை பொறுத்தவரையில ஷிர்க் என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கத்தையும், சிலைகளுக்கு ரத்தத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டையும் முதல் முதலாக கொண்டு வந்த இந்த அம்ரு பின் லுஹைங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஹதீஸ்ல வருது, நான் மியராஜுக்கு சென்றிருந்த பொழுது பல்வேறுபட்ட மக்களை பார்த்தேன், அப்போது அம்ரு பின் லுஹையை பார்த்தேன், அவன் நரகத்திலே தன்னுடைய குடலை தானே உருவி கொண்டிருந்தான், தன்னுடைய குடலை தானே உருவி கொண்டிருந்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜில் பார்த்ததாக சஹி புகாரில பதிவு செய்யப்பட்டிருது. அந்த அம்ரு பின் லுஹை தான் யாரு, மக்காவுக்குள்ள முதன் முதலாக சிலை வணக்கத்தையும் அதே மாதிரி குர்பானி பிராணிகளை அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்கு அறுக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் கொண்டு வந்தவன். அவந்த பனு ஹுசா கோத்திரத்தில் வந்தவர் தான் யாரு, ஹுலைல். அந்த ஹுலைல தான் யார் கல்யாணம், ஹுலைலுடைய மகளை தான் யார் கல்யாணம் பண்ணிட்டாரு, சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னங்க, குசை. குசை கல்யாணம் பண்ணவர் யாரு, குசை. இந்த குசை வந்து எந்த பேக்கரும் கிடையாது, இவரு டம்மி, ஆனா அறிவாளி, அறிவாளி. எந்த நேரத்தில் யார பிடிச்சா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு பாக்குறாளு. இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, இப்ப பார்த்தாரு எப்படி இவ ஹுலைலுடைய மகளை கல்யாணம் பண்ணா நம்ம சமுதாயத்தை பெரிய ஆளாயிரலாம்னு சொல்லி ஹுலைலுடைய மகள் ஹுபா என்ற பெண்ணை இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணா இந்த குசைக்கு வந்து 2 பிள்ளைகள், ஒன்னு அப்துத்தார், இன்னொன்னு அப்து முனாஃப். ஒன்னு அப்துத்தார், இன்னொன்று அப்து முனாஃப். அப்து முனாஃப் அப்படி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, கேள்விப்பட்ட பேர் அப்படி வருதா. இந்த குசைக்கு 2 பிள்ளைங்க, அப்துத்தார் அப்து முனாஃப். அப்து முனாஃப் அப்துத்தார் தான் மூத்த பிள்ள, ஆனா ஒன்னா நபர் மக்கு சாம்பிராணி, ஒரு அளவுக்கு ஆக மாட்டார், பதவி ஆசை மட்டும்தான் இருக்கும். இதுல சில பேர் இருப்பாங்க பதவிக்கு வரணும், பதவிக்கு ஆசை இருக்கும், ஆனா அந்த பதவி நிர்வாகம் பண்ற அளவுக்கு அறிவு இருக்காது, திறமை இருக்காது, அல்லது நிர்வாகம் பண்ற அளவுக்கு உடல் உழைப்பு இருக்காது. ஆனா நம்ம உட்கார்ந்து நம்ம பதவியில இருக்கணும், உட்கார்ந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இயக்கிடணும் அப்படின்னு நினைக்கல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அப்துத்தார் இருக்காரு பாருங்க, இவர் ஒரு மக்கு சாம்பிராணி, பதவி ஆசை மட்டும் இருக்குது, ஆனா என்ன கிடையாது, அறிவு கிடையாது, திறமை கிடையாது. ஆனா இவருடைய தம்பி அப்து முனாஃப் இருக்காரு பாருங்க, இவருக்கு நேர் மாற்றம், நல்ல அறிவாளி, நல்ல திறமசாலி. அதனால குசை என்ன பண்ணாருன்னா, குசைக்கு வந்து ரொம்ப பாசம், யார் மேல, மூத்த மக மேல, மக்கு சாம்பிராணி இருந்தாலும் அவர் மேலதான் பாசம். இளைய மக வந்து அறிவாளியா இருக்கிறதுனால அப்பா அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது, ஐயோ அப்பவும் பெரிய அறிவாளி, மகனும் பெரிய அறிவாளி, அப்பனும் மகனுக்கு அப்பப்ப ஆகாது, பிரச்சனை வரும். அதனால குசை பாக்குறாரு, என் மூத்த மகன் தான் நல்ல புள்ள, நான் சொல்றபடிலாம் கேட்கறேன், மக்கு சாம்பிராணி, அப்பா சொல்றபடி கேட்டுதான் ஆகணும், சொல்றபடிலாம் கேட்கறான் அப்படின்ட்டு அப்துத்தார் மேல ரொம்ப பாசம். என்ன ஆயிடுச்சு, எல்லா பொறுப்புகளையும் அப்துத்தார்ட்ட எழுதி கொடுத்துட்டு, எனக்கு பிறகு அப்துத்தார் தான் வந்து இந்த மக்காவுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு குசை என்ன செத்து விட்டாரு. குசை செத்து போன உடனே அப்துல்லாவுடைய நிர்வாகத்தில் நிர்வாகம் வந்த உடனே மக்கள் கடுமையான கஷ்டப்படுறாங்க. மக்கள் கடுமையான கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்ப மாதிரி ஓட்டு போட்டாலாவது ஏண்டா இது ஓட்டு போட்டு வச்சோம் இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படலாம். அங்க ஓட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மன்னர் ஆட்சி. அதனால பண்ணாங்க, மன்னர் மூத்தா போயிட்டாரு, அவர் பேர மூத்த பையன் ஆட்சிக்கு வந்துட்டான். ஆனா ஒரு நிர்வாகம் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, மக்கள் ஒரே குழப்பம். இதுல மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த அப்து முனாஃப் அதுக்கேற்ற மக்களை தூண்டி விட்டே இருக்காரு. யாரு தம்பிக்காரரு மக்கள் தூண்டின உடனே ஒரு பெரிய பிரச்சனையாய் சண்டையாயி கடைசியில சமாதானமா ஒத்துக்கிறாங்க. என்னன்னு சொன்னா முக்கியமான நிர்வாகங்கள் போற அப்து முனாஃப் கையிலையும் அப்துல் தார் வந்து நீ ஒரு டம்மி போஸ்ட்ல இருந்துக்க, நீ வந்து ஒரு ராஜா மாதிரி இருந்துக்க, ஆனா நிர்வாகம் பண்றது எல்லா திறமை உள்ளது, எல்லா கண்ட்ரோல் யார் கையில இருக்கணும், யார் கையில, அப்து முனாஃப் கையில இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. அந்த அடிப்படையில் அப்து முனாஃப் கையிலேயே இருக்குது. அப்து முனாஃபுடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா அம்ருங்கிறவர், அப்து முனாஃபுடைய மகன் அம்ரு. இந்த அம்ரு இருக்காரு பாருங்க, அப்து முனாஃப் மாதிரியே இவர் நல்ல அறிவாளி, நல்ல திறமசாலி. இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இவருடைய ஆட்சி காலத்துல அப்து முனாஃப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்ருடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது, மக்களுக்கு கடுமையான பஞ்சம் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு சாப்பாடு வழி இல்லைங்க பொழுது இவர் யோசிக்கிறாரு, கொஞ்சம் பொருளை வச்சு நிறைய சாப்பிடணும், பொருள் கொஞ்சமா இருக்கணும், ஆனா சாப்பிட்டா சமைச்சா நிறைய வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இவர் கண்டுபிடிச்ச ஒரு உணவு தான் என்னன்னு சரீது என்று சொல்லக்கூடிய உணவு, சரீதுன்னு சொல்லக்கூடிய உணவு. இந்த சரீதுங்கிற உணவு எப்படின்னு சொன்னா நீங்க மெட்டீரியல் கொஞ்சமா போட்டா கூட உணவு வந்து நிறைய வந்துடும். உதாரணமா ரொட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த ரொட்டியை வந்து ரெண்டு ரொட்டி இருக்கும், ரெண்டு ரொட்டியை நீங்க சாப்பிட்டா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். ஆனா அந்த ரெண்டு ரொட்டியை இவர் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சார், அந்த சரீது முறையில் ஆக்கினா நாலு பேர் சாப்பிடலாம். ரெண்டு பேர் சாப்பிடுற ரொட்டியை சரீது முறையில் சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம், நாலு பேர் சாப்பிடலாம். இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு. இந்த சரீதுனா என்ன அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, சால்னா ரொட்டி, சால்னா தனியா வச்சு ரொட்டியை பிச்சு தொட்டு சாப்பிடுறது ரொட்டி குழம்பு. இவர் என்ன பண்ணாருன்னா அந்த சால்னால கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து ரொட்டியை போட பிச்சு பிச்சு போட்டுருவாரு. பிச்சு போட்டு ஊற வச்ச உடனே இப்ப நல்ல ரொட்டி ஊறிடும் பாருங்க. இப்ப இந்த ரொட்டி எத்தனை பேர் சாப்பிடலாம், ஒரு ஆள் சாப்பிட சாப்பிட மூணு பேர் நாலு பேர் சாப்பிடலாம். தக்கடி, இந்த சரீதுக்கு தான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, தக்கடின்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுதுல தக்கடி, கேள்விப்படுது இல்லையா, சாப்பிடுறீங்களா? தக்காளி வந்து தென் மாவட்டங்கள திருநெல்வேலி ராமநாதபுரம் அந்த ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் தக்காளிங்கிற உணவு. இந்த தக்காளியை வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு தான். ஏன்னா நீங்க சாதாரண தக்காளி மாவுல ரொட்டி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் சாப்பிடலாம்டா, அந்த தக்காளி மாவு உருண்டை பிடிச்சி சால் நாள போட்டு சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிட்டா இருபது பேர் சாப்பிடலாம். அப்போ கொஞ்சம் பொருளை வச்சு நிறைய பேர் சாப்பிடுற இந்த தக்காளிங்கிற உணவை, இது தக்கடியை சாப்பிடாதவங்க எப்பமாவது வாழ்க்கையில் ஒரு முறையா சாப்பிடுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கடியில சிறப்பு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபவுலு ஆயிஷா அலா சாயிரி நிசா கஃபவுலி சரீத் அலா சாயிரி தாம். என்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு என்றால் மற்ற எல்லா உணவை விட தக்கடிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போன்று அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி மற்ற எல்லா உணவோட தக்கடிக்கு சிறப்பு உண்டோ அதே மாதிரி மற்ற எல்லா பெண்களை விட ஆயிஷாவுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு விசலான்னு சொன்னாங்க. அதனால அவ்வளவு சிறப்பான உணவு தக்கடி. அந்த தக்கடி உணவு இருக்க, தக்கடி உணவை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு. அதுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா, யாரு எழுதி அனுப்புனது, வரும் பொறுங்க, சபூர் செய்யுங்க. இந்த பக்கம் டிவி ஸ்கிரீன் வரலையா, கொடுங்க. நான் 93 பேர் பயன் பண்றேன், அவங்க சிந்தனை எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதை கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு. அதனாலதான் இவருடைய பேர் என்ன ஆச்சுன்னா பட்ட பேரு அம்ருங்கிற பேர் மாறி ஹாஷிம் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. ஹாஷிம் சொன்னா சின்னதையும் ரொம்ப பெருசா இருக்கிறவர் அர்த்தம், சின்னதா இருக்கிறத பெருசா இருக்கிறாரு. நம்ம யாராவது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு சின்ன பிரச்சனை பெருசா தாக்குறா உங்களுக்கு என்ன பேர் வச்சிடலாம், ஹாஷிம் பேர் வச்சிடலாம். ஏன்னா அரபில ஹாஷிம்ங்கிறது சின்னதை பெருசா இருக்கிறவர் அர்த்தம். இவர் வந்து சின்ன உணவு எப்படி ஆகிட்டாரு, பெரிய உணவாக்குனதுனால இந்த அம்ருங்கிற பேர் மறைஞ்சு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஹாஷிம்னு பேர் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்,
கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த ஹாஷிம் இவர் தான். இவர் யாரு? அப்து முனாஃபுடைய மகன். இந்த ஹாஷிம் என்ன ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, ஹாஷிம் மதினாவுக்கு போன இடத்துல, ஹாஷிம் வந்து மதினாவுக்கு போறாரு, மதினால இருந்து அவர் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகும்போது மதினாவில் நஜார் குளத்தில் இருந்து சல்மா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ண பிறகு இந்த அம்மா சல்மா அங்கேயே இருக்கிறாங்க. அந்த சல்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு முத்தலிபுன்னு பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு முத்தலிபுன்னு பேர் வைக்கிறாரு. யாரு? இந்த ஹாஷிம். பேர் வச்சுட்டு இவர் பலஸ்தீனுக்கு வியாபாரத்துக்கு போறாரு. பலஸ்தீனுக்கு போற இடத்துல, அங்கே பலஸ்தீன்ல ஜெருசலத்துக்கு பக்கத்துல ஜெய்தூன் மலர் மலர் இருக்குது, அந்த மலையடிவாரத்திலே இவர் மூத்தாயிடுறாரு. யாரு? இந்த ஹாஷிம் மூத்தாயிடுறாரு. நாங்க ஜெருசலம் போயிருக்கும் பொழுது இவருடைய கபரையும் பார்த்தோம். இவர் கபரை ஜியாரத்துல இல்ல, காஃபிர் இவரு. நான் சும்மா பார்த்துருவோம், இதுதான் ஹாஷிமுடைய கபரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த ஹாஷிம் வந்து அங்க மூத்தா போயிறாரு. மூத்தா போன உடனே இந்த குழந்தை முத்தலிப்பு இருக்குது பாருங்க, மதினாலேயே அம்மா வீட்டிலேயே வளர்ந்துருது. மதினாலேயே அம்மா வீட்டிலே வளர்ந்துருது. இந்த குழந்தை அம்மா வீட்டில் வளர்ந்தது. இந்த குழந்தை பேரு சாரி முத்தலிப்பு இல்ல, இந்த குழந்தைய பேர் வந்து குழந்தைக்கு பிறக்கும் பொழுது நரைச்ச முடியா இருந்துச்சு. குழந்தை பிறகு யார் ஹாஷிமுடைய குழந்தை பிறக்கும் பொழுது நரைச்ச முடியா இருந்ததுனால இந்த குழந்தைக்கு வந்து ஷைபான் பேர் வச்சாங்க. ஷைபான் நரைச்ச முடியாத அர்த்தம், ஷைபான் பேர் வச்சாங்க. இந்த குழந்தை மதினாலேயே இருக்குது. முத்தலிப் வந்து ஹாஷிமுடைய பிள்ளை இல்ல, ஹாஷிமுடைய தம்பி. இவர் மக்கள் இருக்கிறாரு, ஹாஷிமுடைய தம்பி முத்தலிப்பு. இவர் மக்கள் இருக்காரு. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் ஒண்ணும் கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தன் அண்ணன் பிள்ளையை பாக்குறதுக்காண்டி மதினாவுக்கு வர்றாரு. யாரு? முத்தலிப்பு. ஹாஷிமுடைய பிள்ளை யாரு? ஷைபா. ஷைபாவை பாக்குறதுக்காண்டி மதினாவுக்கு வர்றாரு. மதினாவுக்கு வரும் பொழுது அங்க வந்து தான் அண்ணன் பிள்ளைய பார்த்தா, அண்ணன் பிள்ளை ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு இருக்குது. இது ஷைபா வந்து ரொம்ப துருத்துரு, ரொம்ப அப்பா மாதிரியே ரொம்ப புத்திசாலியா அறிவாவும் இருக்குது. இதை பார்த்தோன்னு முத்தலிப்பு நினைக்கிறார், நமக்கு வர புள்ளை இல்ல, நம்ம வம்சம் இப்படியே போயிடக்கூடாது. அதனால நாம யார் போனு போன் உட்காரீங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவீங்க, அடிச்சுட்டே இருக்கு. அப்போ அவர் என்ன முத்தலிப்பு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம நேர நம்ம அண்ணன் குழந்தைய மக்கா கொண்டு போயிட்டாயிருந்தா அப்படின்ட்டு அண்ணிட்ட வந்து கேக்குறாரு. அண்ணி பேர் என்னங்க? சொல்லுங்க. சல்மா. அண்ணிட்ட வந்து கேக்குறாரு, அண்ணி நான் குழந்தைய நான் மக்கா கூட்டு போயிடுவா பையனை அப்படின்ட்டு. அந்தம்மா அவங்க அத்த அண்ணன் மூத்தா போனதுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளையா இருக்கிறது ஒண்ணுதான், எனக்கு ஆதரவா இருக்கிறது, இதே நீங்க மக்கா கூட்டு போயிட நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் பொழுது, முத்தலிப்பு சொல்றா, இல்ல அண்ணனுடைய புகழ் வந்து இப்படியே மங்கி போயிடக்கூடாது. அண்ணன் வந்து திறமையானவராகவும் புகழ் உள்ளவராகவும் மக்களால் போற்றப்படுவதாக இருந்தாரு. ரெண்டாவது, மக்கள் அண்ணனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, எனக்கும் பிள்ளை இல்ல, அந்த சொத்துக்கள்லாம் பின்னாடி என்னாயிடும், அதாவது பாதுகாப்பு இல்லாத வாரிசுலா சொத்தா போயிடும். அதனால அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அண்ணனுக்கு இருந்த அந்த கண்ணியத்தையும் புகழையும் மீட்டுவதற்கும் நீங்க அண்ணன் பிள்ளையை அனுப்பித்தான் ஆகணும்னு சொன்னோம். அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஷைபாவை யாரோட அனுப்பி வைக்கிறாங்க? யாரோடங்க? முத்தலிப்போட அனுப்பி வச்சாங்க. இந்த ஷைபான் ஒரு புள்ள மதினால இருக்கிறது மக்கத்துவாசியில் யாருக்குமே தெரியாது. பிள்ளை மக்கத்துவாசியில் பார்த்ததும் கிடையாது, ஏன்னா மதினாலே வளர்ந்த புள்ள. அப்ப அந்த புள்ளைய என்ன பண்றாங்க? முத்தலிப் என்ன பண்றாரு? மக்கால மதினால மக்காவுக்கு வர்றாரு. தன் குதிரையில தனக்கு முன்னாடி இந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சு ஓடிக்கிட்டு வர்றாரு. ஓடிட்டு வரவங்க தூரத்துல இருந்து மக்கத்துவாசியில் பாக்குறாங்க, என்ன முத்தலிப்பு முத்தலிப்பு வந்து வியாபாரத்துக்கு போறது போனாரு, வரும்போது யாரோ பையனை கூட்டு வர்ற, ஓஹோ ஏதோ அடிமை விளக்கிட்டு வரப்படுத்துறது, அதனால அது அப்துல் முத்தலிப்பா இருக்கும். அப்துல் முத்தலிப்னா முத்தலிப்புடைய அடிமை, அப்துல் முத்தலிப்பா இருக்கும் அப்படின்ற உடனே முத்தலிப்பு கோவம் வந்துருச்சு. நாசமா போனவங்களா, இது அண்ணன் புள்ள மதினால வளர்ந்த புள்ள, நான் கூட இது போய் அடிமைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கண்டிச்ச உடனே, ஓ அப்படி உங்க அண்ணன் பிள்ளையா அப்படின்றாங்க. ஆனாலும் என்ன ஆயிடுதுண்டா, பிற்காலத்துல இந்த மக்கள் முதல் முதல்ல இவர் அப்துல் முத்தலிப்புன்னு சொன்னதுனால அவருடைய உண்மை பேர் என்ன பேருங்க? என்ன பேரு? அந்த ஷைபாங்கிற பேர் மறைஞ்சு அப்துல் முத்தலிப்பா ஆயிடுது. இப்பதான் ஒருத்தர தலை காட்டுறாங்க தெரியுதா, ஒருத்தர தலை காட்டுறது தெரியுதா, கேள்விப்பட்ட பேர்லாம் வருதா? சரி, அப்துல் முத்தலிப்பா ஆயிடுது. இந்த அப்துல் முத்தலிப்பு மக்காவில எப்படி அவருடைய தந்தை ஹாஷிம மாதிரியே ஒரு மிகச்சிறந்த தலைவராக போற்றப்படுகின்றார். நல்ல வளர்ந்து நல்ல செல்வசீர் கூட வளர்ந்து அப்துல் முத்தலிப்பு ஒரு நல்ல மனிதராக போற்றப்படுகின்றார். அப்படி நல்ல மனிதராக போற்றி மக்கள் எல்லாம் அவரை பாராட்டி அவரை சீராட்டி நம்ம இந்த மாதிரி இந்த நல்ல மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுல, ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே சில கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள் அப்படியே ஊடுருவ ஆரம்பிச்சிருது. கெட்ட காரியங்கள் ஊடுருவது என்ன கெட்ட காரியம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை இஸ்மாயில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மார்க்கம் மறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மத்தியில எல்லா சிறுக்குகள், அனாச்சாரங்கள், மூடநம்பிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. சிறுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, முதல் முதல்ல இந்த அம்ரு இப்னு லுஹை எங்கிருந்து சிலையை கொண்டு வந்தான், எங்கிருந்து சிரியால இருந்து, ஷாம் தேசத்திலிருந்து ஹுபல்ங்கிற சிலையை கொண்டு வந்தா பாருங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க பூரா என்ன பண்ணாங்க, லாத்து, உஸ்ஸா, மனாத்து இதெல்லாம் அவர் வணங்கி வந்த சிலைகள், ஒவ்வொரு சிலைகளாக உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆரம்பிச்சாங்க, சிலைகள் வந்த உடனே சிலைகளுக்கு உருவ வழிபாடு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிலைகள் வந்த பிறகு உருவ வழிபாடு நடத்துவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது, அறிவுகட்ட மக்களாக இருந்தோம் என்றால் நாங்க ஒரு அழகான கல்லை பார்த்தா அந்த கல்லை கடவுள் வணங்கிட்டே இருப்போம், இது கடவுள் அப்படின்னு சொல்லி. ஐவேசிகளா மஞ்ச பூசி கும்பிடுறாங்கல்ல, ஹைவேஸ் கல்லுக்கெல்லாம், மைல் கல்லுக்கெல்லாம் அது நல்லா அழகா ஷேப் ரவுண்டா இருக்கும், செதுக்கிற மாதிரி ஒண்ணு. அதுக்கு ஒரு மஞ்சளை பூசி, குங்குமத்தை பூசி, இதுல எங்கே வந்து பாருங்க. அவங்க சொல்றாங்க அபூ ரஸா அத்தாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க எந்த கல்லை பார்த்தாலும் அதை வணங்குவோம், அதை விட கொஞ்சம் அழகான கல் வந்தோடனே இந்த கல்லை தூக்கி போட்டு அந்த கல்ல வணங்க ஆரம்பிச்சிருவோம், இந்த கல்ல தூக்கி போட்டு அந்த கல்ல வணங்குவோம். தேடி தேடி பார்ப்போம், எங்களுக்கு நீங்க அப்படியே ஒரு இபாதத்து மூடு இருக்கும், எங்களுக்கு ஒரு இபாதத்துல மூடு இருக்கும், வணங்குறதுக்கு கல்லு வேணும், கல்லு தேடி பார்ப்போம். எந்த கல்லுமே கிடைக்காட்டா மண்ணை குவிப்போம், மண்ணை குவிப்போம். குவிச்சு என்ன பண்ணுவோம்டாக்கா, அதுல ஆட்டு பாலை கறந்து விடுவோம், ஆட்டு பாலை அந்த மண்ணு குவியலுக்கு மேல கறந்து விடுவோம். கறந்து விட்ட உடனே அந்த மண்ணு குவியல் என்னவா மாறிடும், என்னவா மாறிடும், தெய்வமா மாறிடும். பாலாபிஷாக பாலாபிஷாக எங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலா தெரியுதுங்களா? ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பையன் போய் ஒரு அப்பாவி ஒத்தன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாட்ட போனானோ, போன உடனே பாதிரி பாதிரி நான் வந்து கிறிஸ்தவனா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே, அந்த கிறிஸ்தவத்தில் மதம் மாறினா அந்த புனித என்னது ஞானஸ்நானம் சொல்லுவாங்க, புனித ஞானஸ்நானம் அந்த மாதிரி ஏதோ தண்ணியை தெளிச்சு யூ பிகேம் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு அனுப்பிட்டாரான், நீ கிறிஸ்டியனா மாறிட்டே அப்படின்ட்டு. உடனே இவன் என்ன பண்ணுறாங்க, என்னடா தண்ணி தான் தெளிச்சு விட்டாரு கிறிஸ்டியனா மாறிட்டேங்கிறாரு, ஸோ இப்படி தான் மாறணும் போல தெரியுது அப்படின்ட்டு. சரி நான் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு அவர் சொன்னாரான், நீ வந்து எது வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் ஃபிஷ் மட்டும் சாப்பிடக்கூடாது, மீன் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்ற எதுனால ஏன்னா எனக்கு மீன் தான் ரொம்ப பிடித்தமான உணவு, என்னடா இவர் கிறிஸ்தனா மாறினவன நம்ம மீன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்தானாம். சரி பாதிரி தெரியாம நைசா சாப்பிட்டுலாம் சொல்லி மீன் சாப்பிட்டு இருந்திருக்கான் ஒரு நாள். பாதிரி என்ன பண்றாரு, இவன் மாறினானே எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு வரும்போது பார்த்தா மீன் சாப்பிட்டு இருந்தானா இவன், பார்த்தா பாதிரி கோவம் வந்துருச்சு, வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ற, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நீ வந்து மீன் சாப்பிடுவான்னு சொல்லி, சார் இட் இஸ் நாட் ஃபிஷ் இட் இஸ் சிக்கன் அப்படின்னு தானா. இவர் புத்து பார்த்துட்டு என்னடா ஃபிஷ் சாப்பிட்டு இருக்க இப்ப சிக்கன் சொல்ற, இல்ல இல்ல நீங்க செஞ்ச மாதிரி நானும் செஞ்சேன், ஃபிஷ் வச்சு மூணு தண்ணி தெளிச்ச சிக்கன் மாறிடுச்சு, என்ன எப்படி மூணு தடவை தண்ணி தெளிச்சு கிருஷ்ணா மாத்தினீங்களோ, நான் என்ன பண்ணேன் மூணு தடவை தண்ணி தெளிச்சேன் ஃபிஷ் என்ன மாறிடுச்சு சிக்கனா மாறிடுச்சு அப்படின்னா. இது வந்து கொள்கையற்றவர்கள் அடிப்படையற்றவர்களுடைய மூட நம்பிக்கை, அந்த மாதிரி நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, மண்ணை குமிச்சு அந்த மண்ணுக்கு மேல பாலை கலந்து விட்டா அந்த மண் கோயில் என்னவா மாறிடும், என்னவா மாறிடுங்க, தெய்வமா மாறிடும். இந்த கலாச்சாரத்துக்கு அந்த காலத்திலே பாட்டு எழுதுறாங்க, தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், அப்படி பார்க்கிற பார்வையை பொறுத்து அது தெய்வமா பாரு உனக்கு தெய்வமா தெரியும், அது வெறும் சிலன்னு பார்த்தா அது சிலையா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இபாதத்திலே விஷயத்திலே அசிங்கமான இது போன்ற கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டது மக்கத்து குறைசிகள் காலத்தில் இருந்தான். நம்ம சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றாம முன் தோன்றிய மூத்த இந்து மதம் அப்படின்னு சொல்றோம், இந்து மதத்துக்கெல்லாம் முந்தையது யாருடைய கலாச்சாரம், அரபுகளுடைய கலாச்சாரம், இந்து மதத்துக்கெல்லாம் முந்தையது அது, அந்த அரபுகள் கலாச்சாரத்திலேயே வந்ததுதான் இந்த கல்லை தெய்வமா வணங்குறது, மண் குவியல்ல பாலை கறந்து விட்டா அபுரசாத்தாரிதான் சொல்றாங்க, நாங்க இப்படிதான் வந்து தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருந்தோம், மண் குவியல பாலை கறந்து விட்டு இப்படி என்ன பண்ணாங்க, சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிலைகளுக்கு பாலாபிஷேகம் பண்றது, ரத்த அபிஷேகம் பண்றது, இப்படிப்பட்ட கலாச்சாரங்களையும் அந்த குறைஷிகள் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி சூழ்நிலையில ஒரு காலத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு மத்தியிலே மூட நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்குது. மூட நம்பிக்கைகள், காஹின், காஹின்னா ஜோசியக்காரன், அர்ராஃப், அர்ராஃப்னா குறி சொல்றவன், முனஜிம், முனஜிம் டா வானசாஸ்திரம் சொல்றவன், வானசாஸ்திரம் இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதா இல்லையாங்க? ஜோசியம் இருக்குதா இல்லையா? ஜோசியத்துல கிளி ஜோசியம், எலி ஜோசியம், என்னென்ன ஜோசியம், எல்லா ஜோசியம், பலா ஜோசியம் இருக்குது. குறி பாக்குறவன், கையை பிடிச்சி குறி பார்த்து சொல்றவன், கையை பிடிச்சி குறி பார்த்து சொல்றவன் இருக்கிறான். நான் ஒரு பொருள் காணா போச்சுனாக்கா குறி சொல்ற டப்போட உடுக்க அடிச்சு சாமியை வர வச்சு, உன் பொருள் வடக்கு பக்கமா செவப்பு சேலை கட்டின ஒரு பொம்பளை வச்சிருக்கா, இது தேடி அலைய வேண்டியதான் வடக்கு திசையில் எங்க போய் சேர செவப்பு சேலை. ஏன்னா வடக்கு திசை மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா இமயமலை வரைக்கும் போகும், மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா இமயமலை வரைக்கும் தாங்க வடக்கு திசை தான். அல்ல குறி சொல்ல சொல்லுவான், நீ காணா போன பத்து பொன் நகைய ஒரு தெற்கு திசையில ஒரு பச்சை புடவை கட்டினவன் இருக்கா அப்படின்னு சொன்னா, இவங்க ஏன் கன்னியாகுமரி வரைக்கும் தேடி போனோம் பச்சை புடவை கட்டினவள, அவங்க ஏன் ஒவ்வொரு ஊரா தேடி போறதுக்குள்ளே புடவை மாத்திட்டே இருப்பாவோ. இப்படி இப்படி சொல்றதுக்கு பேர் குறி சொல்ற, அவனுக்கு வருமானம் வேற. இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய வழக்கமும் ஜோசிய சொல்லக்கூடிய வழக்கமும் இந்த கலாச்சாரம் உருவானது எங்கதான் அரபு மக்களுக்கு மத்தியில்தான். அப்புறம் முனஜிம், வானசாஸ்திரம், வானசாஸ்திரம், ராகு கேதுவை பாக்குறான், கேது சுக்கரனை பாக்குறான், சுக்கரன் ஏழாவது வீட்டுல இருக்கிறான், ராகு எட்டாவது வீட்டுல இருக்கிறான் சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு பாத்தீங்கன்னா டிவியில இதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி, அதை உட்காந்துக்கிட்டு ராகு கேதுவை பாக்குறான், கேதுவை பாக்குறதுனால உங்களுக்கு இதை உட்காந்து ஏன் உட்காந்து பாத்துட்டு இருக்க காலையில் முடிச்ச உடனே ஐயோ ஏன் ராகு கேதுவில பாக்குறானா அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டு பையன் எந்த வீட்டு பொண்ணை பாக்குறானா, எந்த வீட்டு பொண்ணு எந்த வீட்டு பையனை பாக்குறான், அது அடுத்த பிரச்சனை. ராகு கேதுவை பாக்குறான், கேது சுக்கரனை பாக்குறான், சுக்கரன் அதை பாக்குறான், சனி ஏழாவது வீட்டுல இருக்கிறான், இந்திரன் எட்டாவது வீட்டுல இருக்கிறான். இந்த மாதிரி இந்த வானசாஸ்திரம் என்ற வானத்தை அடிப்படையாக வைத்து மக்களுடைய மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்குனது யார்தான்? குறைஷிகள் தான், அரபு மக்கள் தான். இப்படியே அவங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா கலாச்சாரமும் பாலடிக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு இந்த ஜோசியம், மூட நம்பிக்கை போன்றவைகளும் வளர்ந்து போய் கிடக்குது. அது மட்டுமல்ல, இது லாட்ரி, லாட்ரி என்ன சொல்றது, குறி எடுக்கிறது, குறி எடுக்கிறதுன்னு சொன்னா சகுனம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டோட ஒரு காரியத்தை செய்ய போறாங்கடா, வீட்டுல பறவை வச்சிருப்பாங்க, அந்த பறவை பறக்க விடுவாங்க, பறக்க விட்ட உடனே அது எந்த திசையில போகுது, வலது பக்கம் திடீர்னு பாஞ்சதுனாக்கா நல்ல சகனம், இடது பக்கம் பாஞ்சா கெட்ட சகனம். இன்னைக்கு இருக்குது இல்லையா, வீட்டோடு வெளியே வரும் பொழுது பூனை குறுக்க வந்து அது வடக்கே தெக்க போன நல்ல சகனமா பூனை, நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்கோம், பூனை குறுக்க போன கெட்ட சகனம் கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் சொன்னது இல்ல இல்ல, பூனை ஒட்டுமொத்தமா கெட்ட சகனம் இல்ல, வடக்கேந்து தெற்க போன நல்ல சகனம், தெற்கேந்து வடக்க போனதான் கெட்ட சகனம். ஓ இப்படி ஒரு வியாக்கியானது இருந்தா அதுல. அப்ப இந்த கலாச்சாரம் பாருங்க எவ்வளவு மோசமான கலாச்சாரம். இத்தகைய கலாச்சாரங்களை உடைப்பதற்காகத்தான் ரப்பல் ஆலமீன் அந்த பூமியில ஒரு சீதேவியை உருவாக்க போறான் இன்ஷா அல்லாஹ், அப்படிதானே? ஆனா அந்த கலாச்சாரத்தை, அந்த கலாச்சாரம் யாருக்கு மத்தியில புகுந்துருச்சு, நாம வச்சு நாங்க ரசூல்லா ஃபாலோ பண்றோம், நாங்க ரசூல்லாவுடைய மொஹிப்பு. ஆனா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அசிங்கமான கலாச்சாரத்துக்கு போல கையாண்டு இருப்போம். இத்தகைய கலாச்சாரத்தை ஒழிப்பதுதான் ரசூல்லாவை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வச்சான். ஆனா ரசூல்லாவுடைய உம்மத்தும் சொல்லக்கூடிய நாம அந்த கலாச்சாரங்களை இந்த பின்பற்றக்கூடிய மோசமான நிலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், சகுனம் பாக்குறது, அல் அன்சாபுல் அஸ்லாம், அல் அன்சாபுல் அஸ்லாம், அன்சாப்னா என்ன அப்படின்னு சொன்னா அம்பு குறி பாக்குறது, அம்பு குறி, அதாவது இன்னைக்கு லாட்ரி பாக்குறாங்கல்ல, லாட்ரி சீட் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி லாட்ரி சீட் நடத்துறது எப்படின்னு சொன்னா, ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குவாங்க விலைக்கு, ஒரு ஒட்டகத்தையோ மாட்டையோ வாங்குவாங்க, வாங்கி அதை அறுத்து அந்த கறியை போல பத்து பங்கா வச்சிருவாங்க, பத்து பங்கா வச்சுட்டு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அந்த அம்பு அம்புல போட்டு அம்பு கூட்டுக்குள்ள போட்டுருவாங்க, அந்த கூட்டை எடுப்பாங்க, எடுக்கும்போது யார் பேர் வருதோ அவருக்கு அந்த கறி எல்லாம் ஃப்ரீ, யார் பேர் வரலையோ அவர் தான் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மொத்த ஒட்டக கறிக்கும் அவர் தான் பணம் கட்டணும். இது இன்னைக்கு என்னங்க இதுக்கு பேரு, இன்னைக்கு இது பேரு என்னங்க, லாட்ரி. அதுக்கு சுரண்டல் லாட்ரி, ஆன்லைன் லாட்ரி, லாட்ரிங்கிறதே ஒரு ஃப்ராடு, அது ஆன்லைன்ல வேற, ஆன்லைன் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி, எத்தனை வகையான லாட்ரி இருக்குதோ இந்த லாட்ரி முறையையும் இந்த கலாச்சாரத்தையும் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் குறைஷிகள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எல்லா கொள்கைகளும், அவர்கள் காட்டி தந்த எல்லா மார்க்கமும் அழிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கம், அனாச்சாரங்கள், மூடப்பழக்கங்கள், இது எல்லாம் நிரம்பி போயிருக்குது. இந்த நேரத்தில் தான் அப்துல் முத்தலிப் வந்து மக்காவுக்கு என்ன பண்றாரு, ஆட்சியாளராக பொறுப்பெடுக்கிறாரு. ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப் சின்ன பிள்ளையா இருந்தவரு, அவர் முத்தலிப்பு கூட்டு வந்ததுனால அவர் அப்துல் முத்தலிபனாயி ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இந்த நிலையில சகோதரர்களே, அப்துல் முத்தலிபு மார்க்க ரீதியாக ரெண்டு சம்பவங்களை சந்திக்கின்றார். அறிவாளி, திறமசாலி, அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல திறமையானவர், நல்ல இன்டெலிஜென்ட் என்றதான் போய் இபாதத் ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இரண்டு சம்பவங்களை சந்திக்கின்றார். அந்த இரண்டு சம்பவங்களும் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது என்ன இரண்டு சம்பவங்கள்? இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுங்கிறது வந்து இப்ப ஸ்டார்டிங்னால மெதுவா போயிட்டு இருக்குது. சூடு பிடிச்சிட்டா என்ன ஆயிடும் நமக்கு? இந்த நான் இப்ப என்ன, இப்போ தராவி பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ஒன்றரை மணி நேரம் துளுவிக்கிறாரு, காலெல்லாம் ஒடிஞ்சு போயிடுதுல, ஒன்றரை மணி நேரம் துளுவிக்கிறாரு. அஹம்துல்லா ரொம்ப நிறுத்தி நிதானமா துளுவிக்கிறாரு. இன்னும் பத்து நாள் வரும், பத்து நாளைக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இப்ப ஒன்னே அஞ்சு ஒரு நேரம் ஒழிஞ்சுதானா கொஞ்சம் குறைஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா தராவியே ஒன்றரை மணி நேரம் போறது ஒண்ணு, ரெண்டாவது நம்ம இஷா டைமிங் கால் மணி நேரம் பிற்படுத்திடும். அதனால மைக் நம்ம கை கை எத்தனை மணி தான் கிடைக்குது? பத்து இருபது தான் கிடைக்குது. பதினோரு மணிக்கு மேல் நீட்டு நீட்டுறதுக்கு முகாந்திரம் இல்லை. சனிக்கிழமையா தான் நீட்டிக்கலாம், வீக் டேஸ் தான் நீட்டிக்கலாம். இப்போ மற்ற வார நாட்களில் பதினோரு மணிக்கு மேல் நீட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்றது நிறைய நேரம் தேவைப்படுங்கிறதுனால இந்த கேள்வி பதிலை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால ஆன்லைன்ல வந்து எக்கச்சக்கமான அப்ஜெக்ஷன் வந்துருச்சு, நீங்க ஆன்லைன் கேள்விக்கு மட்டுமாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால இஷா நாளையில இருந்து ஆன்லைன்ல இருந்து வர கேள்விகளுக்கு மட்டும் இஷா அல்லா. ஏன்னா ஆன்லைன்ல உலகம் பூரா பார்த்துட்டு இருக்காங்க மக்கள், அவங்க கேட்கிற கேள்வி நீங்க எல்லாம் எப்போ பாத்துக்கல, இப்ப புரிஞ்சு போகும்போது கூட சுத்தி நடு கேள்விக்கிட்டே வந்துருவீங்க அப்படியே. ஆனா அந்த மக்கள் அவங்க கேள்விக்கு வாய்ப்பு இல்லைனால ஆன்லைன்ல வர கேள்விகளுக்கு மட்டும் இஷா நாளையில இருந்து பதில் சொல்லுவோம். அந்த மொத்த கேள்வி பதில இஷா கடைசி ஒற்றைப்படையான இரவுகள் வச்சுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுபஹானல்லாஹ் بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. தென்காசியில இருந்து ஒரு மதரசாவுடைய உதயத்தினை உள்நாடி வந்திருக்கிறார்கள். உங்களால் முடிந்த அதிகமான உதவிகளை செய்யுங்க. ஒரு வாட்சும் ஒரு பைக் சாவி கொத்தும் கிடைச்சிருக்குது, உரியவர்கள் சொல்லி அடையாளம் சொல்லி எடுத்துங்க.
இப்பதான் வந்துச்சு.